நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சசிகாந்த் செந்தில் அவர்களே.
வணக்கம்.
எத்தகைய கனவுகளோடு நீங்க வந்து IAS அதிகாரி ஆனீங்க சொல்லுங்களேன்.
எல்லாரும் நான் காலேஜில் படிக்கும் போது சோசியல் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நம்ம அந்த லைஃப்பில் தான் போகணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகி வேறு வேறு ப்ரொஃபஷனில் போய் அப்புறமா இது சிவில் சர்வீஸ் வந்தது. சிவில் சர்வீஸ்க்கு வரும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது. நம்ம வந்து கிரவுண்டில் நிறைய வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்ஃபேக்ட் இன்னும் கூட நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து இன்னும் நிறைய வேலை தேவைப்படும் எனக்கு ஒரு டென்ஷன் இருந்தது. ஸோ அதை நோக்கி தான் சிவில் சர்வீஸ். அப்புறம் அது உள்ளே போனதுக்கப்புறமும் அந்த மாதிரி தான் பார்க்கப்பட்டிருக்கு.
நீங்கள் இப்போ வந்து IAS பதவியை ராஜினாமா செய்தது அல்லது பணியிலேருந்து விலகின காரணத்தை சொல்லுங்களேன். ஏன் விலகினீங்க அப்படி?
நான் 2014 நம்ம நாடு போகிற ஒரு டைரக்ஷனை வந்து ஒரு எனக்கு ஒட்டு ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க எலெக்டட் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்டாக இருந்தாலும் கூட அவங்க நம்ம நாட்டை கொண்டு போகிற டைரக்ஷனில் எனக்கு வந்து நிறைய ஒத்து போல. அது ஐ பிலீவ் இட் இஸ் ஃபாசிஸ்ட் டைப் கவர்மெண்ட். 2019 எப்பயும் வந்து ஒரு மாறுதல் வரும், அவ்வளோ சீக்கிரமாக நம்ம நாடு பிடிக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்தது. பட் அது ஆகாதப்போ இன்னொரு 5 கண்டிப்பாக தேவையில் ஃபேப்ரிக்கை மாற்றிடுவாங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால் இதை எதிர்த்து போராடணும்னா நான் வந்து ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் சர்வீஸ். அதனால இதை நான் மட்டும் வெளிவாட்டேன்.
சரி, இப்போ நீங்கள் ஃபாசிசம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறீங்க. இப்போ வந்து இந்த அரசை வந்து தெரிவு பண்ணதே மக்கள் தான். அப்படி இருந்தால் உங்கள் கோபம் வந்து மக்கள் மீது தானே இருக்கணும். ஏன் வந்து ஒரு கட்சி மேலேயே அரசு மேலேயே இருக்குது?
கட்சி மேலெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஃபாசிசமே அப்படிதான், மக்களை வந்து மயக்கி தான் கொண்டு வருவாங்க. அதனால மக்கள் மேலே எனக்கு கோபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதில் விழுறது ரொம்ப ஈஸி. சாதாரண மக்களா இருந்தா அது கண்டிப்பா அவங்க சொல்ற அந்த ஃபார்முலாக்கு விழுந்துருவோம். இப்படிதான் ஃபாசிசம் வளரும். ஆக்சுவலா வந்து தப்பு யார் மேலன்னா என்ன மாதிரி ஆளுங்க மேலதான். ரொம்ப சீக்கிரமா வெளியே வந்து இதெல்லாம் நம்ம வந்து மக்கள் மத்தியில வச்சிருக்கணும். அது வைக்கல, அதனாலதான் இந்த மாதிரி ஆகுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. யாருக்கு வந்து இதை பார்க்க முடியுதோ, இது இது என்னன்னு புரியுதோ, அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாதான் இது ஜனங்களுக்கு புரியுன்றது என்னோட நம்பிக்கை.
இப்போ நீங்கள் வந்து இந்த IAS பதவியை வந்து ராஜினாமா செய்த பிறகு பணியிலேருந்து விலகின அப்புறமா உங்களை பற்றி பலர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. உங்களை பாராட்டுற அதே வேளையில் வந்து உங்களை வந்து ஒரு அர்பன் நக்சலைட்டு, நீங்கள் இன்னொரு நாட்டோட கைக்கூலி, தேச துரோகி அப்படின்லாம் பல விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க?
அதான், வேற எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. வெறும் தேச துரோகின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன் தேச துரோகின்னு சொல்லுவாங்கன்னா ஃபாசிசம் உடைய ஃப்ரேம் ஒர்க்ல அப்படிதான் ரீசெண்ட்டுக்கு இருக்க ஒரே ரெஸ்பான்ஸ் வந்து தேச துரோகி தான். இப்போ நான் வெளியே வந்தப்பமும் தேச துரோகின்னு தான் சொன்னாங்க, பாகிஸ்தானுக்கு போனோன்னாங்க. இதெல்லாம் வந்து கிளியர் கட் இண்டிகேஷன் ஆஃப் என்ன விதமான அரசாங்கம்ன்றது ஒரு கிளியர் கட் இண்டிகேஷன். அதெல்லாம் நான் ஒரு பெரிய இதுவாக நினைக்கல. ஏன்னா அது அப்படிதான் ரெஸ்பான்ஸ் வரும்.
சரி, இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லையா?
அது யாருக்குமே எப்பவுமே கிடையாதுன்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி வந்து அச்சுறுத்தல்கள்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் டேஞ்சர் எல்லாத்துலயும் இருக்கு. ரோட்ல போகிறத விட ரொம்ப டேஞ்சரான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ண முடியாது. நம்ம நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம். அடுத்து என்ன கான்சிக்வன்ஸ் இருக்கோ அதையும் நம்ம எதிர்த்தான் ஆகிறோம்.
சரி, இப்போ பொருளாதார ரீதியாக நீங்க எப்படி வாழ்க்கை நடத்துறீங்க, என்ன மாதிரி பணி செய்யறீங்க?
இப்போதைக்கு நான் பொருளாதாரமா எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லா இந்த எங்களுக்கு எதிர்க்கிறது இருக்கும் மக்களோட வேலை செய்யறோம். என்னுடைய துணைவியார் வந்து வேலை செய்யறாங்க. ஸோ அவங்கதான் இப்போ வந்து எனக்கு பொருளாதாரத்தையும் எல்லாம் உதவி செய்யறாங்க.
சகாயம் IAS எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அவங்க வந்து உள்ள இருந்துகிட்டே மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல அதிகாரியாக பேர் எடுத்தவர், கர்நாடக மாநிலத்தில் மங்களூரில் வேலை செஞ்சீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அது அப்போ வந்து நீங்கள் நிறைய எளிய ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு பரவலாக பாராட்டு பெற்ற ஒரு அதிகாரி. அப்போ உள்ளே இருந்தே ஏழை எளிய மக்களுக்காக நீங்கள் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் வெளிப்படுத்தப்படுது. என்ன நினைக்கிறீங்க?
இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு இது புரியல. இது இப்போ நம்ம ஃபைட் பண்ணுற ஒரு ஒரு விஷயம் வந்து கரப்ஷன் மாதிரியே ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இன்னும் 5 வருஷத்துல நாடு இருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால இதை போராடணும்னா இதை வந்து ஒரு பெரிய லெவல்ல தான் போராடி ஆகணும். இதனால பல பேர் பாதிக்கப்பட இருக்காங்க, பல பிரச்சனைகள் வர இருக்கு. இந்தியாவே சிவில் வார்ல போற ஒரு கண்டிஷன் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம உள்ள உட்காந்துட்டு ஏதோ ஒரு முள்ளில இருந்து ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் வேலை செஞ்சா பத்தாது. இது வந்து ஒரு மக்கள் எழுச்சி ஆனாதான் இதை வந்து தடுத்து நிறுத்த முடியும். அதனால தான் வெளியே வந்து இதுக்கு போராடுறது.
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த சிஏஏ, அதோட தொடர்ந்து வர்ற என்பிஆர், என்ஆர்சிங்கிற இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டு வந்தது இல்லை, அதெல்லாம் காங்கிரஸ் முன்வைத்த கொள்கைகள் தான். இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை வந்து அரசுக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ உங்களுக்கு எப்படிப்படுது?
சிஏ எல்லாம் கண்டிப்பா காங்கிரஸ் அவங்களுடைய இது. சிஏ வந்து பியூரா பிஜேபியோட இதுதான். என்ஆர்சி வந்து அதுவும் வந்து பிஜேபி 2003 வந்து போட்ட ரூல்ஸ் தான். வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு பாக்குற மாதிரி இது என்னுடைய இது இல்ல, என்னுடைய பார்வை இல்ல. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஒரு தாட்டி இந்த என்ஆர்சிய வந்து அவங்களே இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பண்ண இன்டென்ஷன் வந்து என்ஆர்சி பண்ணணும்னு இல்ல. அந்த என்ஆர்சிக்கு முன்னாடி என்பிஆர் ஒரு ப்ராசஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ வந்து கம்ப்ளீட் பண்ணி ஜனங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் தான் பண்ணாங்க. ஆனா பிஜேபி இப்ப பண்றது வந்து என்ஆர்சி கொண்டு வரணும்ன்றதுக்காகவே பண்றது. இதுல வந்து நிறைய இன்டர்னல் டீடைல்ஸ் இருக்கு, அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டதான் நமக்கு தெரியும். இது வந்து அவங்க மேனிபெஸ்டோலயும் இருக்கு, பிஜேபியோட மேனிபெஸ்டோலயும் என்ஆர்சி பண்ணணும்னு அவங்க இன்டென்ஷன் இருக்கு. அது ஏன் பண்ணணும்ன்றது ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். அதுல வந்து சில மக்களை வந்து அவங்க வந்து கேட்டகரியை உருவாக்கணுன்றதுதான் அவங்களோட இன்டென்ஷன். சோ அதனால இப்போ இந்த அரசாங்கம் பண்ற காரணம் இதுக்கு இன்டென்ஷன் எதுவுமே சரி கிடையாது. அதனால அப்போசிங் திஸ்.
ஆனா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிறது இல்ல, ஒரு மென்மையான போக்கை கையாளுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
இல்ல இல்ல, யாரு பவர்ல இருக்காங்களோ அவங்க தான் எதிர்க்க முடியும். இதுல மென்மையான போக்கு என்ன இருக்கு? யார் தப்பு செஞ்சாலும் எதிர்த்துதான் ஆகணும். அண்ட் இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ன்ற பாகுபாடே கிடையாது. இது மக்கள் விரோத காரியம், அதை வந்து எதிர்த்துதான் ஆகணும். இது வந்து சின்ன விஷயம் இல்ல, இது வந்து கரப்ஷனோ அந்த மாதிரி விஷயம் கூட இது முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நம்ம நாட்டுடைய ஃபேப்ரிக்கே உடைக்கிற ஒரு விஷயம். அதனால இது வந்து எல்லாருமே எதிர்க்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன்.
இப்ப இன்னும் குறிப்பாக சொல்றது வந்து 2002 குஜராத்ல வந்து நடந்த கோத்ரா சம்பவத்தை வந்து நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா 2009 வந்து ஈழத்தில் நடந்த படுகொலையின் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்தினது, அதை பற்றியே நீங்க வந்து எதுவும் சொல்றது இல்லை. அதுவே ஒரு பாரபட்சமான போக்கு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் உங்கள் மீது முன்வைக்கப்படுதே.
இல்ல, இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா ஜனங்களை ஜனங்களுக்கு அகெயின்ஸ்டா திருப்புற கான்டெக்ஸ்ட் இது. இது வேற, அது கம்ப்ளீட்லி வேற. அந்த டைம்ல அதை பண்ணதுக்கு கண்டிப்பா நான் கண்டனம்லாம் தெரிவிக்கிறேன். அதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதுல காங்கிரஸ வந்து சப்போர்ட் பண்ற விஷயம் கிடையாது. அவங்க பண்ண எல்லா தட்டுக்கும் தான், அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில நம்ம வந்து நிக்கிறோன்றது என்னுடைய பார்வை. இது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட் வந்து ஜனங்க மேல பண்ற அட்ராசிட்டிஸ் கிடையாது. இது ஒரு ஜனங்களுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்துற ஒரு செயல். இதனால என்ன ஆகும்னா ஜனங்களுக்கு மத்தியில அடிதடி நடக்கும். இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க. அதனால வெரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் காங்கிரஸ் வந்து எந்த விதத்துலயும் வந்து நோபடி சப்போர்ட்டிங் ஆர் எந்த விதத்துல அவங்க வந்து பெருசா தலை நல்ல விதமா என்னுடைய ஒப்பீனியன் அப்படி கிடையாது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்தியாவில் மிக உயர்ந்த பதவி என்று பார்க்கப்படுகின்ற ஐஏஎஸ் பதவி பட்டத்தை ராஜினாமா செய்து பதவி விலகிய சசிகாந்த் செந்தில் அவர்கள்.
இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டா, இங்கே வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ்னு சொல்கிற அல்லது சட்டத்திற்கு புறம்பாக வருகின்றவர்களை வந்து அடைச்சி வைக்கிறதுக்குன்னு டிடென்ஷன் சென்டர் கிறிஸ்மஸ் ஐரனில் வந்து இருக்குது. ஏன்னா எந்த அரசுமே வந்து எந்த நாடும் வந்து இல்லீகலாக வருகிறவர்களை வந்து ஏற்றுக்கொள்வது முடியாதுங்கிறது மாதிரி. அப்படி வந்து ஒரு தடுப்பு முகாம் உருவாக்கப்படுறதை எப்படி நீங்கள் வந்து நியாயம் இல்லைன்னு சொல்லுவீங்க? வெளிநாடுகள்லேருந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள் நுழைகிறவர்களை தடுப்பு முகாமில் வைக்கிறது வந்து கட்டாயம் தானே, அது நியாயம் தானே?
சட்டம் முன்னாடியிலிருந்து இந்தியாவில இருக்கு. இதுக்கு முன்னாடியில இருந்து இல்லீகலா வரவங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு வந்து தடுப்பு முகாம வச்சு ரிப்போர்ட் பண்ணுவோம். புதுசா ஒண்ணு விஷயம் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ 130 கோடி ஜனங்க இந்தியன்ஸையும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட நீ வந்து நீ டாக்குமெண்ட் கூட இங்கேயே இருந்து இங்கேயே பிறந்ததுக்கு டாக்குமெண்ட் கூடன்னா அவங்க எங்க போவாங்க? அப்ப இந்த இவ்வளவு மக்களும் வந்து இவங்க ரிட்டன்ஷன் சென்டர்ல போடுறதுக்கு பிரயத்தனம் பண்றாங்களா? நீங்க வந்து சென்னையை கூட கண்டுபிடிங்க, எங்க இருக்காங்க இல்லீகல் இமிகிரன்ஸ், எங்க இருந்து வந்தாங்க கண்டுபிடிங்க, பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, பார்டர் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு 130 கோடி மக்களையும் நீங்க வந்து இந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறது வந்து எந்த விதத்துல நியாயம்? சட்டவிரோதமா குடியேறினவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களை டிபோர்ட் பண்றதுக்கு எல்லா விதமான சட்டமும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ இந்த சட்டவிரோதமா குடியேறினவங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி சட்டங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அது ரொம்ப நாளா நம்ம பண்ணிட்டு தான் வரோம். நிறைய பேர் வந்து பங்களாதேஷ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களை கண்டுபிடிச்சி முகாம்ல இட்டு அவங்களை வந்து அவங்க நாட்டுக்கு அனுப்புறது வந்து நார்மல் ப்ரொசீஜர். இப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அரசாங்கம் இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, 130 கோடி ஜனங்களையும் வந்து நீங்க வந்து சட்டவிரோதமா குடியேறலன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு என்ஆர்சின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட் கொடுக்கணும்ன்றாங்க. நீங்க இங்கதான் பிறந்தீங்க, உங்க தாத்தா இங்கதான் பிறந்தாரு, உங்க அப்பா இங்கதான் பிறந்தாரு, டாக்குமெண்ட் காட்டுங்கன்னு சொல்றாங்க. 40 கோடி ஜனங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்க போது கிடையாது. அது ஒரு இந்து முஸ்லீம் யாரா இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிகட்ட மக்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. இப்படி இருக்கும்போது இவங்களை வந்து எந்த விதத்துல அரசாங்கம் வந்து ப்ரூவ் பண்ண போகுது, நாங்க எந்த விதத்துல ப்ரூவ் பண்ண போனோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, பார்டரை நல்லா க்ளோஸ் பண்ணுங்க, அங்க நல்ல ஆர்மி எல்லாம் நேவி எல்லாம் போடுங்க, அப்புறம் வந்து எங்க இருக்காங்கன்னு இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு நீங்க பண்ணுங்க. அதை வச்சுட்டு காமன் பப்ளிக்கை வந்து நீங்க கஷ்டப்படுத்துறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் கிடையாது. டிமானிட்டைசேஷன் எப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இது வந்து ஜனங்களோட செய்யற ஒரு டிமானிட்டைசேஷன், அவ்வளவுதான் மக்களும்.
இப்ப நீங்க தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கிறீங்க இல்லையா, அது தொடர்பாக ஒரு கேள்வி அப்படின்னா, இப்ப எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு எந்திரம் அந்த இவிஎம்னு சொல்றோம் இல்லையா, அது குறித்து கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இப்பவும் இருக்கு. அது உண்மையிலே வந்து ஒழுங்கா வேலை செய்யுதா அல்லது வந்து அதுல வந்து முறைகேடு நடக்கா அப்படின்னு, உங்களுக்கு அந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல நம்பிக்கை இருக்கா?
நான் இது வரைக்கும் பல எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கேன், அது வந்து ஹேக் பண்ற மாதிரி எனக்கு எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல, நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. அது நடக்குதா வேற இடத்துல நடக்குதா இல்லையான்றத பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாது, ஆனா நான் பார்த்த வரைக்கும் எந்த எவிடன்ஸும் எனக்கு கிடைக்கல.
நீங்க சொல்ற பல அம்சங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது அரசியலால மட்டும்தான் முடியும். அப்படி அரசியலால மட்டும்தான் முடியும்னா நீங்க அரசியலுக்கு வரணும். அப்ப நீங்க அரசியலுக்கு வருவீங்களாங்கிற கேள்வி வருது இல்லையா?
இல்ல, ஜனநாயகத்துல ஜனங்களை தவிர இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப நாள் வந்து நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸியில தான் நம்ம இருக்கோம், ஆனா அதுக்கு மூல சக்தி ஜனங்க கிட்டதான் வருது, பப்ளிக் கிட்டதான் வருது. சோ இன்னைக்கு பப்ளிக் கேட்கிற கேள்விக்கு வந்து எந்த அரசியல் கட்சியுமே பதில் சொல்லிதான் ஆகணும். பதில் சொல்லாம நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி போக முடியாது முன்னாடி. அதனால இன்னைக்கு வந்து நாடு பூரா ஒரு கேள்வி எழுப்பியிருக்கோங்க அரசாங்கத்துக்கு, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல. அது இன்னும் பதில் சொல்லவே இல்லையே, அதுக்கான எந்த விதமான இதுவும் எடுக்கலையே. என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டெமோக்ரஸியோட ஒரு தருணம் இந்தியாவில ஆரம்பிச்சிருக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம். அது இன்னைக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த மதிப்பும் கிடையாது, ஜனங்க யாரையுமே சேர்த்துக்கல. எந்த மேடையிலையுமே கூட எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களையும் அவங்க வந்து உட்கார விட்டுறதும் இல்லை, அவங்க கட்சி கொடிகளை காட்டுறதுக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை. அதனால ஒரு மக்கள் இயக்கமா இது ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு அரசாங்கம் யாருதா இருந்தாலும் அதை பதில் சொல்லிட்டு தான் முன்னாடி போக முடியும்.
உங்க லட்சியம் அல்லது நீங்க என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன்.
என் திட்டம் எல்லாம் பெருசா ஒண்ணும் பேர், நான் வந்து அடித்தட்ட மக்களோட ஒர்க் பண்ணுறது வந்து என்னுடைய லைஃப் கோல். நான் அரசாங்கத்துல இருந்த போது அதான் பண்ணேன், வெளியே வந்தாலும் அதான் பண்ணுவேன். ஆனா இந்த அரசாங்கம் வந்து அவங்களுடைய இந்த ஸ்கோப்பை மாத்தணும், அவங்க மாத்தலைன்னா அவங்கள நம்ம மாத்தணும், இல்லைன்னா நம்ம இந்திய நாடு வந்து இந்திய நாடா இருக்காது. நம்ம 47ல என்ன நாடு நமக்கே நாமே எழுதிக்கிட்டோமோ ஒரு அரசியலமைப்பு சட்டம், அந்த நாடு வந்து இருக்காது. அதை வந்து ஒரு சிவில் வார் இருக்கிற ஒரு ஸ்டேட்டா மாத்திடுவாங்க இவங்க. அதனால அதுக்கு எகென்ஸ்டா நாங்க எல்லா விதமான போராட்டங்களும் செய்வோம். இது எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் மக்கள் மத்தியில வந்து அவங்களுடைய வேலைகளும் அவங்களுடைய கூட நிற்கிற இதுவும் பண்ணுவாங்க.
இப்ப ஐஏஎஸ் பதவியிலிருந்து விலகினது குறித்து சங்கடமோ வருத்தமோ இல்லை உங்களுக்கு?
கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. அது நான் நல்லதான் பண்ணி முடிச்சேன். இப்பவும் அந்த மாதிரி அதே வேலையை தான் தொடரும், ஆனா இது வேற ஒரு ஆங்கிள் இருந்து தொடரும்.
மிக்க நன்றி சசிகாந்த் செந்தில் அவர்களே,
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.